சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 102 அத்தியாயம். கவசமணிந்த சடலம். இந்திரி விழா மாளிகையில் ராணியின் அறைக்குள்ளே அலறல் கேட்டவுடன் கதவை உடைக்கும்படி டைபீரியஸ் கட்டளையிட்டதும் அதை நிறைவேற்ற காவலர் ஆயத்தம் செய்ய முயன்ற அடுத்த வினாடி அந்த அறை கதவை அதிவேகத்துடன் திறக்கப்பட்டதால் யவனர் கடற்படை தலைவன் கண் இமைக்கும் நேரத்தில் அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த அலங்கோலத்தை கண்டு சில வினாடிகள் பிரமித்து நின்றான். அங்கிருந்த மஞ்சத்தின் மீது மது பாண்டம் ஒன்று கவிழ்ந்து கிடந்தது அன்றி மஞ்சத்தில் சரிந்த மதுவும் மஞ்சத்தின் கால்கள் வழியாக தரையில் ஓடிக்கொண்டிருந்ததையும் இரண்டு மதுக்கிண்ணங்கள் அரைமூலையில் வீசி எறியப்பட்டு உருண்டு கிடந்ததையும் கண்டு டைபீரியஸ் கோபத்தின் எல்லையை அடைந்து,
என்ன ராணி இது
என்று உக்கிரத்தோடு வினவினார். அப்படி வினவிய போது ராணியின் உடையும் ஓரளவு களைந்திருப்பதையும் அதிலும் மது தெளித்திருப்பதையும் பார்த்து,
யவனர்களின் ராணியிடம் இப்படி நடந்து கொள்ளக்கூடியவனும் இருக்கின்றானா
என்று தனக்குள்ளேயே பொங்கிய டைபீரியஸ்,
எங்கே அந்த மரக்கல தலைவன்
என்று சீரவும் செய்தார்.
எங்கே இருக்கிறான்
என்று குழம்பி குழம்பி உதிர்ந்த சொற்கள் வெளி தாழ்வாரத்தில் இருந்து வருவதை கேட்ட யவனர் கடற்படை தலைவன் அந்த தாழ்வாரத்தை அணுக ஒரு காலை எடுத்து வைத்த பிறகு விஷக்கடிக்க உள்ளானவன் போல சரில் என்று காலை பின்னுக்கு இழுத்து கொண்டதல்லாமல் என்றும் பயத்தை காட்டாத அவன் கண்களிலும் பயம் மிதமிஞ்சி உதயமாகி முகமெங்கும் பரவி கிடந்தது. உள்ளே மட்டுமின்றி வெளி தாழ்வாரத்திலும் வீசிய அறையின் மங்கலான வெளிச்சத்தில் முகக்கவசமணிந்த மரக்கல தலைவன் தாழ்வாரத்தின் கைப்பிடி சுவரில் ஏறி நின்று தள்ளாடி கொண்டிருந்தான். எந்த வினாடியும் அவன் காவிரியில் விழுந்து விடலாம் என்றும் அப்படி விழுந்துவிட்டால் 2 நாள் கழித்து அவன் சடலம் மட்டுமே அகப்படும் என்பதையும் சந்தேகம் வர உணர்ந்த டைபீரியஸ் ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினான். அந்த குடிகாரனை மெல்ல சமாதானம் சொல்லி இறங்கச் செய்து பிறகு தண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை வெகு துரிதமாக தீர்மானித்த டைபீரியஸ்,
இழங்கு கீழே, அங்கே நிற்காதே, அபாயம்
என்று பாதி எச்சரிக்கையும் பாதி கோபமும் துணித்த குரலில் கூறினார். இதை கேட்ட பிறகு கைப்பிடி சுவரின் மேல் ஆடிக்கொண்டிருந்த இளம் சுழியன் ஆட்டம் இன்னும் சற்று அதிகமாகியது. பதிலும் பெரும் குமுறலோடு வெளிவந்தது,
இது என் மரக்கலம், இதோ ஆடுது பார் காற்றில், இங்கு நான் தான் தலைவன்,
தட்டு தடுமாறி உளறினான் அவன்.
நீ தலைவன் தான், ஆனால் அது மரக்கலம் அல்ல, சுவர்
என்று டைபீரியஸ் கூறினார்.
போய் சுவர் ஆடுமா?
சுவர் ஆடவில்லை, நீ தான் ஆடுகிறாய்.
அதுவும் போய்
இறங்கு.
இம்முறை உக்கிரமாக வெளிவந்தது டைபீரியஸின் கட்டளை. அந்த குடிகாரன் ஆட்டத்தை காண டைபீரியஸிற்கே பெரும் வெறுப்பாக இருந்ததால் அந்த வெறுப்பை குரலிலும் காட்டினார். இதை கேட்டதும் ஒரு முறை குனிந்து அறையை பார்த்த படைத்தலைவன்,
நீ யார்
என்று டைபீரியஸை கேட்டார்.
டைபீரியஸ்
என்று பதில் கூறினான் டைபீரியஸ்.
இல்லை, அதுவும் போய் எங்கள் தலைவரை நான் அறிவேன்
என்று மறுபடியும் குழறினான் படைத்தலைவன். எத்தனையோ திக் பிரமை அளிக்கும் சந்தர்ப்பங்களையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் வாய்ந்த டைபீரியஸிற்கு அந்த நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாததால் அவன் ராணியை பார்த்தான். ராணியின் முகத்தில் பயத்தின் சாயை பெரிதாக படர்ந்திருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவள் நீலமணி கண்களில் அந்த பயம் பெரிதும் பொங்கி வழிந்து கொண்டும் இருந்தது.
அந்த குடிகாரரை இந்த பக்கம் இழுங்கள்
என்று ராணி உதடுகள் துடித்துடித்து சொன்னாள்.
அந்த வழிதானே எனக்கும் தெரியவில்லை
என்று பதில் சொன்ன டைபீரியஸ் குரலில் குழப்பமும் பெரிதும் இருந்தது. முக கவசமடைந்த வீரனை பார்க்க வேண்டும் என்றும் அந்த கவசத்தை நீக்கி அவன் யார் என்பதை அறிய வேண்டும் என்றும் சில நாட்களாகவே ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த டைபீரியஸ்
முக கவசம் அணிந்த வீரனை தான் முதல் முதலாக இந்த நிலையில் சந்திக்க நேரிடும் என்று லவலேசமும் நினைக்கவில்லை. ஆகையால் கை கட்டியது வாய் கிட்டாமல் போகிறதே
என்று நினைத்து பெரிதும் சங்கடப்பட்டான். ஆகவே மீண்டும் பரிதாபத்துடன் அவனை அழைத்தான். இம்முறை வார்த்தைகளை மரியாதையுடன் பேசினான்.
மாரக்கல தலைவரே, கைப்பிடியிலிருந்து இறங்கிவிடுங்கள், இது அபாயமான இடம், கீழே காவிரியின் சுழல்கள் இருக்கின்றன
என்று டைபீரியஸ் கூறினார். அவனை எதிர்கொள்ளும் நோக்கத்துடன் 2 அடி முன்னாடியும் எடுத்து வைத்தான். பதிலுக்கு படைத்தலைவன் பெரிதாக நகைத்தான்.
அபாயம், அபாயம், யாருக்கு அபாயம்? எனக்கா? தண்ணீரில் இருந்தா? மீன் குட்டிக்கு தண்ணீரில் அபாயம்
என்று இடி இடி என்று நகைத்த படைத்தலைவன் புயலில் ஆடும் பாய்மரம் போல பெரிதாக ஆடினான்.
வேண்டாம் விழுங்கிவிடு
என்று பயத்தின் மிகுதியால் மரியாதையை கைவிட்டு கூறினான் டைபீரியஸ்.
வேண்டாம் வேண்டாம் இறக்கிவிடுங்கள்
என்று அழகுறையாக வேண்டினாள் ராணி. அவர்கள் இருவர் முகத்திலும் பெரும் பயமும் கவலையும் தாண்டவம் ஆடின. ஆனால் அடுத்த வினாடி அவர்கள் பயந்தது நடந்தே விட்டது. சரேல் என்று கால்கள் அகன்றதால் படைத்தலைவன் உடல் மல்லாந்து வண்ணம் அப்புறத்தில் இருந்த காரியருளில் மறைந்தது. டைபீரியஸும் ராணியும் கைப்பிடி சுவரை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் சுவரை அணுக முன்பே படைத்தலைவன் உடல் காவிரி நீரை தொட்டுவிட்டதை உணர்த்த சடேர் என்ற சத்தம் அறையை நோக்கி எதிரொலி செய்யவே ராணி பயத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு சுவரை அணுகாமல் சற்று எட்டவே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். டைபீரியஸ் மட்டும்
டே யார் அங்கே வந்தங்களை கொண்டு வா
என்று கட்டளை கூச்சலை விடுத்துக் கொண்டு கைப்பிடி சுவரை அடைந்தான். வெகு சீக்கிரம் பந்தங்கள் கொண்டு வரப்பட்டு காவிரி நீரின் மீது வீசப்பட்டன. அப்படி வீசப்பட்டாலும் மாளிகை இருந்த உயரத்தின் காரணமாக நீர்மட்டம் தெரியாததால் பெரும் கயிறுகளை பந்தங்களின் அடிக்கட்டைகளில் கட்டி சின்னம் சிறு ஊஞ்சல்களைப் போல பந்தங்களை வீரர்கள் அடிமட்டத்துக்கு இறக்கினார்கள். அப்படி இறக்கப்பட்ட பந்தங்களை விசிறி ஆட்டி ஆட்டி காவிரி சுழல்களை ஆராய்ந்தான் டைபீரியஸ். பந்தங்களின் வெளிச்சத்தில் காவிரி நீர் பயங்கரமாக சுழன்று சுழன்று ஓடியது. நீண்ட நேர ஆராய்ச்சிக்கு பின்பும் ஏதும் தெரியாததால் காவிரியின் சுங்க சாவடி ஓரங்களிலும் சங்கமதுரை பகுதியிலும் சடலத்தை தேடுமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்ட டைபீரியஸ் துயரம் தோய்ந்த உள்ளத்துடன் அறைக்குள் வந்தான். ராணியும் அவனை பின்பற்றி வந்து மஞ்சத்தில் தலையை தொங்க போட்டுக் கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். அவள் இதயம் வெடித்துக் கொண்டிருந்ததை அவள் உட்கார்ந்திருந்த நிலையிலிருந்தே உணர்ந்த டைபீரியஸ்
இந்த குடிகாரனுக்காக ராணி ஏன் இத்தனை வருத்தப்படுகிறாள்
என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு
ராணியா இருந்தாலும் இவள் பெண் தானே
என்று தானே பதிலும் சொல்லிக் கொண்டான். சில நிமிடங்கள் அவள் சிந்தையின் இடையே புகாமல் மௌனமாகவே நின்றிருந்த டைபீரியஸ் பிறகு மெல்ல கேட்டான்
இவன் யார் ராணி என்று.
ராணி சீக்கிரம் பதில் சொல்லவில்லை. பதில் சொன்ன போதும் அவள் குரல் தழுதழுத்தது.
மறுக்கள தலைவன் என்றாள் அவள்.
அது தெரியும் ராணி. அவன் யார், எந்த ஊர், பெயர் என்ன, இது எதுவுமே தெரியாதா உங்களுக்கு
என்று மீண்டும் வினவினான் டைபீரியஸ்.
தெரியாது
என்று தயங்கி வந்தது ராணியின் பதில்.
தெரியாமல் அவனை சந்திக்க அந்த குடிகாரர் மாளிகைக்கு போயிருந்தீர்கள்
என்று வினவிய டைபீரியஸின் குரலில் சற்று கடுமை இருந்தது. ராணி அவனுக்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. எழுந்து அரைமூளைக்கு நடந்து சென்று அங்கிருந்த தந்த பேழையிலிருந்து ஓர் ஓலையை கொண்டு வந்து டைபீரியஸிடம் கொடுத்தாள். ஓலையை பிரித்து படித்த டைபீரியஸ் மேலும் குழம்பவே செய்தான்.
ராணிக்கு வணக்கம். இன்றிரவு நள்ளிரவு என்னை மறு ஒரு பாக்கத்துக்கும் பட்டின பாக்கத்துக்கும் இடையே இருக்கும் தனி மாளிகையில் சந்திக்கவும். விஷயம் முக்கியம். தாங்கள் சகோதரர் தங்களுக்கு தனி செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். யவனர் மரக்கள தலைவன்
என்று ஓலையில் பொறித்திருந்ததை இரண்டு மூன்று முறை படித்த டைபீரியஸ் ராணியை மிகுந்த உஷ்ணத்துடன் பார்த்து
நான் அழியக்கூடாத அப்பிற்பட்ட என்ன ரகசியத்தை உங்கள் சகோதரர் கூறினார்
என்று கேட்டார். எதுவும் கூறவில்லை என்றால் ராணி மஞ்சத்தில் உட்காராமலேயே டைபீரியஸை பார்த்து
பின் எதற்காக அந்த குடிகாரர் மாளிகைக்கு போனீர்கள்?
அது குடிகாரர் மாளிகை என்று எனக்கு தெரியாது.
ராணிகள் இரவில் தனிமையில் போவது சம்பிரதாயமா முறையா?
இரண்டுமில்லை, அவசியம் சம்பிரதாயங்களை உடைக்கிறது.
அது கிடைக்கட்டும். அவன் என்ன ரகசியத்தை சொன்னான்?
எதையும் சொல்லவில்லை.
எதற்காக அழைத்தான்?
ரகசியம் சொல்வதற்குத்தான்.
உங்கள் பேச்சு எனக்கு பெரும் புதிராக இருக்கிறது ராணி.
புகாருக்கு நாம் வந்த பிறகு எல்லாமே புதிராகத்தான் இருக்கிறது டைபீரியஸ்
என்று ராணி.
எதற்கும் நடந்ததை சொல்கின்றேன், கேட்டுக்கொள். இந்த மரக்கள தலைவன் என் சகோதரனுக்கு அந்தரங்கமானவன் என்பதை அலிமா உனக்கும் சொல்லியிருக்கின்றாள், எனக்கும் சொல்லியிருக்கின்றாள். ஆகவே அவனிடமிருந்து செய்தி வந்ததும் அதுவும் சகோதரன் சம்பந்தமான ரகசியம் என்றதும் சென்றேன். ஆனால் அந்த மாளிகையை கண்டதும் வெகுண்டேன். அந்த மரக்கல தலைவன் நிலையை கண்டதும் மிக மிக வெகுண்டேன். அந்த மாளிகைக்கு என்னை அழைக்க அவனுக்கு அத்தனை துணிவு வந்தது. எப்படி என்று வினவினேன். என் கடற்படை தலைவருக்கு முன்னால் செல்லக்கூடாத அத்தனை பெரிய ரகசியம் என்ன என்று சீறினேன். என் சீற்றத்தை கண்டு அவன் நடுங்கினான். அவன் குடித்திருந்த சமயத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டா. இந்திர விழா மாளிகையில் டைபீரியஸிற்கு முன்பாகவே பேசுவதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி என்னுடன் இங்கு வந்தான். இங்கு வந்த பிறகு உன்னை அழைக்க வீரர்களை ஏவினான். நீ வர தாமதமானதால் மீண்டும் மது கொண்டு வர சொல்லி தலைகள் புரியாமல் குடித்தான். என் மீது மதுவை கொட்டினான். குடிகாரச் சிரிப்பு சிரித்தான். கதவை திறக்க ஓடி வந்தேன். அதற்குள் வெளித்தாழ்வார கைப்பிடி சுவரை நோக்கி போனான். அவனை தடுக்க வீரர்களை அழைக்கவே கதவை திறந்தேன். அதற்குள் அவன் சுவர் மீது ஏறி ஆட ஆரம்பித்து விட்டான். இதற்கு பிறகு ராணி ஏதும் சொல்ல முடியாமல் திணறி திணறி சற்று நிதானித்தாள். டைபீரியஸ் எந்த நிதானத்துக்கும் வரவில்லை. யவனர் இளவரசன் மரக்கள தலைவன் திறமையை பற்றி பெரிதும் சிலாகித்து எழுதியிருந்தான். ஆகையால் அவன் இறந்தால் பெரும் நஷ்டமாயிற்று என்று நினைத்து மனம் புழுங்கினான். தமிழகத்தில் பெரும் போர் மூள அதிக நாளில்லை என்பது டைபீரியஸிற்கு தெரியும். அப்படி போர் மூண்டால் காவிரி பகுதியில் புகாரை காக்க அந்த யவனர் போர்க்களங்கள் பெரிதும் பயன்படும் என்பதை அவன் சந்தேகமர உணர்ந்திருந்தான். போர்க்களங்களை இயக்கும் மர்மங்களை நன்றாக உணர்ந்திருந்த யவனர் கடற்படை தலைவன் அத்தகைய திறமை உள்ள ஒரு மரக்கள தலைவனை இழந்து விட்டது பற்றி பெரிதும் வருந்தினார். இருப்பினும் தன் சீடப்பின் அலிமாவை கொண்டு மரக்கலங்களை இயக்கலாம் என்பதால் ஓரளவு சாந்தியும் அடைந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.